أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
இன்றும் மக்கா வெற்றியின் சம்பவங்களை குறித்து மேற்கொண்டு விபரத்தை எடுத்துக் கூறுவேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தங்கிய கால அளவை குறித்து விபரத்தில் இவ்வாறு எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வருகை தந்து மக்காவை வெற்றி கொண்ட பிறகு அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தார்கள். அந்த காலக்கெடு தொடர்பாக கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. புகாரியில் ஹஸரத் இப்னு அப்பாஸ் அவர்களின் அறிவிப்பில் வருகிறது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 19 நாட்கள் தங்கியிருந்தார்கள். அன்னார் 2 ரக்அத் தொழுவார்கள், அதாவது தொழுகையை கசர் செய்து தொழுவார்கள். சில அறிவிப்புகளில் 18 என்றும் 17 என்றும் 15 என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளன. அல்லாமா இப்னு ஹஜர் அவர்கள் 19 நாட்கள் என்று வரும் அறிவிப்புக்கு முன்னுரிமை கொடுத்துள்ளார்கள். ஏனென்றால் பெரும்பாலான அறிவிப்புகளில் 19 நாள் என்றுதான் கூறப்பட்டுள்ளன. மற்ற அறிவிப்புகள் எவ்வாறு ஒன்று திரட்டப்பட்டுள்ளன என்றால், 19 நாட்கள் என்று கூறப்பட்டுள்ள அறிவிப்புகளில் மக்காவில் நுழைந்த நாளும் மக்காவை விட்டு புறப்பட்ட நாளும் சேர்க்கப்பட்டுள்ளன. எவர்கள் எல்லாம் 17 நாட்கள் என்று எடுத்து கூறியுள்ளார்களோ அவர்கள் வருகை தந்த நாளையும் புறப்பட்ட நாளையும் சேர்க்கவில்லை. எந்த அறிவிப்பாளர்கள் எல்லாம் 18 நாட்கள் என்று அறிவித்துள்ளார்களோ அவர்கள் அந்த 2 நாட்களில் 1 நாளை மட்டுமே சேர்த்துள்ளார்கள். ஆனால் 15 நாட்கள் என்று எடுத்து கூறியுள்ள அறிவிப்பாளர்கள் 17 நாள் என்று கூறப்பட்டுள்ள அறிவிப்பை கருத்தில் கொண்டவாறு அதுதான் அசல் காலக்கெடுவாகும், அதில் மக்காவில் நுழைந்த நாளையும் மக்காவை விட்டு புறப்பட்ட நாளையும் நாம் நீக்கினால் 15 நாட்கள் ஆகின்றது என்று எடுத்துக் கூறியுள்ளார்கள். சில மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்களும் கூட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மக்கா வெற்றியை தம் நூல்களில் எழுதியுள்ளார்கள். வில்லியம் முயர் என்பவர் ஒரு மிகப்பெரிய பிரபலியமான மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர் ஆவார். இவர் ஸ்காட்லாந்தை சார்ந்தவர் ஆவார். தி லைஃப் ஆஃப் முஹம்மது என்ற தன் நூலில் மக்கா வெற்றியை பற்றி எடுத்துரைத்தவாறு அதில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய முன்மாதிரியை எடுத்துரைத்தவாறு இவ்வாறு எழுதுகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த கால அனைத்து பழைய தவறுகளையும் மன்னிப்பது என்பது, அதாவது மக்களின் அனைத்து தவறுகளையும் மன்னிப்பது, மக்கள் கொடுத்த சிறிய பெரிய துன்பங்களை மன்னிப்பது என்பது உண்மையிலேயே அன்னாரின் சுய லாபத்திற்காகவே இருந்தது. இதை எழுதிய பிறகு அவர் உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கும் உள்ளாகியிருக்கிறார். அவர் கூறுகிறார், ஆனால் இதற்கு ஒரு மிகப்பெரிய மென்மையான உள்ளமும் வேண்டும். அவ்வாறு நடந்து கொண்டதன் பயன் அன்னாருக்கு தான் கிடைக்கவிருந்தது. அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொந்த ஊரின் குடிமக்கள் அனைவரும் அன்னாருடன் சேர்ந்து கொண்டார்கள். அன்னாருடைய வருகையின் நோக்கத்தை முழுமையான மன மகிழ்ச்சியுடனும் தெளிவான கொள்கை பிடிப்புடனும் தமதாக்கி கொண்டார்கள். அதற்கு சில வாரங்களுக்கு பிறகு நாம் காண்பது என்னவென்றால், அவர்களிலிருந்து 2000 பேர் அன்னாருக்கு இரு புறங்களிலும் நின்றவாறு மிகவும் நன்றி உணர்வுடன் அன்னாருக்காக போர் செய்வதற்கும் ஆயத்தமாகிவிட்டார்கள். இவ்வாறே வில்லியம் மோன்ட்கோமரி என்பவர் எழுதுகிறார். இவரும் ஸ்காட்டிஷை சார்ந்த ஒரு மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர் ஆவார். இவர் இஸ்லாத்திற்கு எதிராகவும் கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகவும் தம் நூலில் மிக கடுமையான விஷயங்களை பேசியிருக்கிறார். ஆனால் முஹம்மது அட் மதினா என்ற தன் நூலில் இவ்வாறு எழுதியிருக்கிறார். அதனுடைய மொழியாக்கத்தை நான் எடுத்து வைக்கிறேன். இதற்கு முன்பும் கூட நான் மொழியாக்கத்தை தான் எடுத்து வைத்தேன். அவர் கூறுகிறார், மக்கத்து தலைவர்கள் முஸ்லிம்களாக ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படவில்லை. இதை அவரே ஒப்புக்கொள்கிறார். தொடர்ந்து எழுதுகிறார், இந்த தலைவர்களும் மற்ற எவ்வளவோ மக்களும் குஃப்ரில் தான் நிலைத்திருந்தார்கள். இந்த அனைத்தையும் விட மிக பெரிய விஷயம் என்னவென்றால், அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தலைமையில் அந்த ஒற்றுமையை தாங்கி பிடித்தார்கள். உங்களுடன் நீதியோடு தான் நடந்து கொள்ளப்படுகிறது என்று ஏறக்குறைய அனைத்து மக்களுக்கும் உணரச் செய்தார்கள். இந்த விஷயம் இஸ்லாமிய சமூகத்தில் சமத்துவம், நிம்மதி மற்றும் உத்வேகம் ஆகிய உணர்வுகளை இன்னும் அதிகமாக்கியது. அது பிற இடங்களில் காணப்பட்ட நிம்மதியற்ற நிலைக்கு நேர் எதிராக இருந்தது. இந்த விஷயம் நிச்சயமாக பல மக்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும். அது அவர்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி கவனமூட்டியது. இந்த அனைத்திலும் ஒரு விஷயம் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அது என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் குறிக்கோள், தம் அகப்பார்வை, தம் தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றின் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையே ஆகும். அன்னாருடைய ஜமாத் சிறிய ஜமாத்தாக இருந்தபோது எதிரிகளிடமிருந்து தப்பிப்பதற்காகவே அவர்களின் அனைத்து வழிமுறைகளும் செலவாகி கொண்டிருந்த போது ஒற்றுமையான ஒரு அரேபியாவை பற்றிய கண்ணோட்டத்தை அன்னார் உருவாக்கினார்கள். அது எல்லா திசைகளிலும் பரவும். அதில் மக்காவைச் சேர்ந்த மக்கள் தம் பழைய வியாபார பங்களிப்பை காட்டிலும் மிக முக்கிய புதிய பங்களிப்பை செலுத்துவார்கள் என்பதாக அந்த கண்ணோட்டம் இருந்தது. இப்போதோ ஏறக்குறைய அனைத்து மக்களும், எந்த அளவுக்கென்றால் மிக பெரியவர்கள் கூட இதற்கு முன்னால் அடிபணிந்து விட்டார்கள். குறிப்பான கஷ்ட நிலையை தவிர நெருக்கடியான நிலைமைகளில் அவர்கள் எப்பொழுதும் முழுமையான நம்பிக்கையுடன் இலக்கை நோக்கி முன்னேறி சென்று கொண்டிருந்தார்கள். நமக்கு இந்த வரலாற்று சம்பவங்களின் உண்மை மீது நம்பிக்கை இல்லாதிருப்பின் அற்பமாக கருதப்பட்ட மக்காவின் நபி தம் ஊரில் வெற்றி பெற்றவராக திரும்ப வர முடியும் என்று யாராவது நம்பியிருப்பார் என்றால் அது சந்தேகம்தான். பிறகு ஆர்தர் கில்மேன் என்ற மேற்கத்திய எழுத்தாளர் ஒருவர், இவரும் மிக பிரபலியமான மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர் ஆவார். இவர் அமெரிக்காவை சார்ந்தவர். இவர் மக்கா வெற்றியை பற்றி குறிப்பிட்டவாறு தி சராசன்ஸ் என்ற தன் நூலில், கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொது மன்னிப்பு, அழகிய முன்மாதிரி, சகிப்புத்தன்மை ஆகியவற்றை ஒரு முன்னுதாரண பாத்திரமாக எடுத்துரைத்தவாறு இவ்வாறு எழுதுகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் நன்றியுணர்வுடன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை பல சந்தர்ப்பங்களில் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மிகவும் நன்றியுணர்வுடன் கொண்டு சேர்த்து அதே ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டு அவர்கள் நகருக்குள் நுழைகிறார்கள். நன்றி உணர்வால் அவர்களின் உள்ளம் நிறைந்து காணப்பட்டது. ஏனென்றால் பாதைகள் காலியாக இருப்பதை அன்னார் கண்டார்கள். அமைதியான முறையில் வரவேற்கப்படுவதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். கடந்த காலங்களில் மக்காவாசிகள் செய்த அநீதிகள் நினைவுக்கு வந்து அது அன்னாரை பழிவாங்க தூண்டியிருக்கலாம். ஆனால் தம் படையினரிடம் எந்த ஒரு இரத்தம் சிந்துதலும் இருக்கக்கூடாது என்று தடை செய்திருந்தார்கள். அன்னாருடைய இந்த விஷயம் மிகவும் புகழத்தக்க ஒரு விஷயமாகும். பணிவையும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதையும் எல்லா சாத்தியமான வழிமுறைகளின் மூலமாகவும் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இதற்கு பிறகு அந்த எழுத்தாளர் காலித் பின் வலீத் அவர்களின் சம்பவத்தை எடுத்து கூறியவாறு எழுதுகிறார். அது ஏற்கனவே கூறப்பட்டு விட்டது. அவர் கூறுகிறார், ஓரிடத்தில் காலித் அவர்கள் அதிகாரத்தை கொண்டு எதிர்த்தார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக வெறுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் வேலை சிலைகளை விட்டு காபாவை தூய்மையாக்கியதுதான். அதற்கு பிறகு அவர்கள் பாங்கு சொல்லக்கூடியவரை அழைத்து காபாவின் மேலே நின்று தொழுகைக்காக அழைக்குமாறு கட்டளையிட்டார்கள். பிறகு அறிவிப்பு செய்யக்கூடிய ஒருவரை அனுப்பி ஒவ்வொருவரும் தம்மிடத்தில் இருக்கும் சிலைகளை உடைத்து விடுமாறு அறிவிக்க செய்தார்கள். பிறகு எழுதுகிறார், பல்வேறு சந்தர்ப்பங்களில் மிகவும் மிருகத்தனமான முறையில் நடந்து கொண்ட 10 அல்லது 12 பேருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருந்தது. அதில் 4 பேருக்கு அங்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த நடைமுறையை நான் மற்ற வெற்றியாளர்களின் நடைமுறையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது மிகவும் அதிக மனித தன்மையுடன் நிறைந்து இருப்பதாக கருதுகிறேன். சிலுவைவாசிகளின் அநீதிகளை பற்றி குறிப்பிட்டவாறு மேற்கொண்டு எழுதுகிறார், 1099 ஆண்டில் ஜெருசலேம் கைப்பற்றப்பட்ட போது 70,000 முஸ்லீம் ஆண்களும் பெண்களும் ஆதரவற்ற குழந்தைகளும் அப்போது மரணத்தின் குழியில் தள்ளப்பட்டார்கள். அதேபோன்று 1874 ஆப்பிரிக்காவில் கோல்டு கோஸ்டில், தற்போது அதனுடைய பெயர் கானாவாகும், ஒரு தலைநகரம் எரிக்கப்பட்டது. இவற்றோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வெற்றி உண்மையிலேயே மார்க்கத்தின் வெற்றியாக இருந்ததே ஒழிய அது அரசியல் வெற்றியாக இருக்கவில்லை. எல்லா விதத்திலும் தம் தனிப்பட்ட கண்ணியம் குறித்த விஷயங்களை அவர்கள் மறுத்தார்கள். அரசாங்க பாவனைகளின் அனைத்து வழிமுறைகளையும் விட்டு தவிர்ந்து கொண்டார்கள். மக்காவின் ஆணவம் கொண்ட அனைத்து தலைவர்களும் அவருக்கு முன்னால் கொண்டு வரப்பட்ட போது, நீங்கள் என்னிடமிருந்து இன்று எதை எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், தாராள மனப்பான்மை கொண்ட எங்களது சகோதரரே, கருணையை எதிர்பார்க்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படி என்றால் அவ்வாறே நிகழட்டும், நீங்கள் அனைவரும் சுதந்திரமானவர்கள் ஆவீர்கள் என்று கூறினார்கள். பிறகு ரூத்து கிரன்ஸ்டன் என்ற மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர் ஒருவர் இருக்கிறார். இவரும் அமெரிக்காவை சார்ந்தவர்தான். மக்கா வெற்றியை குறிப்பிட்டவாறு வேர்ல்டு ஃபைத் எனும் தன் நூலில் எழுதியிருக்கிறார். இவர் பெண்மணி ஆவார். இவர் கூறுகிறார், 630 தொடக்கத்தில் ஒரு நாள் என்ன நிகழ்ந்தது என்றால், 10 முன்பு கற்களால் அடித்து இந்த நகரத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு கேலிக்கு ஆளாக்கப்பட்ட அந்த மனிதர் இப்போது தனது 10,000 அனுபவமிக்க வீரர்களுடன் மக்கா நகரத்திற்குள் நுழைகிறார். யாரையும் கொல்ல வேண்டாம் என்றும் நகரவாசிகளிடம் இரக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருந்தார். ஆனால் மக்காவாசிகள் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகள் உறுதிமொழிகள் இருந்த போதிலும் அம்மக்களின் வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படைகளின் தளபதியாக காலிது இருந்தார். அப்போது அவர் முஸ்லீமாக ஆகியிருந்தார். அவர் கடுமையான முறையில் பதிலடி கொடுத்து கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் அவர்களை அந்த நடவடிக்கைகளிலிருந்து தடுப்பது கடினமான விஷயமாக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் இந்த எழுத்தாளர் இவ்விஷயத்தில் மிகைப்படுத்தி எழுதியிருக்கிறார். மக்காவாசிகள் சார்பாக எந்த உறுதிமொழியும் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. மக்காவாசிகள் தான் முதலில் தாக்கினார்கள். எப்படி இருந்தாலும் அவர்களிடத்தில் உள்ள மார்க்க துவேஷம் எங்கேயாவது வெளிப்பட்டு விடுகிறது. பிறகு அவர் எழுதுகிறார், 2 முஸ்லிம்களும் 28 மக்காவாசிகளும் கொல்லப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில், இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு எந்த தலைவரும் தலைமையேற்றிருந்தால் எவ்வளவு கொலையும் அழிவும் ஏற்பட்டிருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். பிறகு இங்கே மீண்டும் உண்மையை கூற வேண்டிய கட்டாயத்திற்கு அந்த எழுத்தாளர் ஆகியிருக்கிறார். அவர் எழுதுகிறார், முஸ்லிம் படை நகரை கைப்பற்றியதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உடையை மாற்றி வெள்ளை நிற இஹ்ராமை அணிந்தார்கள். அன்னார் ஹஜ்ஜுக்காக நிர்ணயிக்கப்பட்ட சடங்குகளை நிறைவேற்றினார்கள். காபாவை 7 முறை தவாஃப் செய்தார்கள். பிறகு அன்னார் தமது மற்ற தோழர்களை அழைத்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட தோழர்கள் என்றால், அன்னாருடைய நோக்கத்திற்காக மீண்டும் மீண்டும் தம் உயிரை பணயம் வைத்து தியாகம் செய்தவர்கள் ஆவார்கள். அவர்கள் இந்த மகத்தான நாளிலும் வாழ்க்கையின் மிக முக்கியமான இந்த சந்தர்ப்பத்திலும் தம்முடன் துணையாக நிற்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஹுபுல் சிலை உட்பட ஒவ்வொரு சிலையாக மொத்தம் 360 சிலைகள் காபாவில் இருந்து அகற்றப்பட்டு உடைக்கப்பட்டன. ஒவ்வொரு சிலையையும் உடைக்கும் போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரத்த குரலில், உண்மை வந்துவிட்டது, பொய் அழிந்து விட்டது என்று கூறுவார்கள். பிறகு டேரன் ஆம்ஸ்டாங் என்பவர் இருக்கிறார். இவரும் ஒரு நல்ல மேற்கத்திய வரலாற்று ஆசிரியையாவார். பொதுவாக மிகவும் நீதியுடன் எழுதுபவர். இவர் 1944 பிறந்தார். இங்கிலாந்தின் ஒரு புகழ்பெற்ற அறிஞரும் எழுத்தாளரும் ஆவார். மதங்களுக்கு இடையிலான ஒப்பீட்டு ஆய்வுகள் குறித்த தம் எழுத்துக்களுக்காக இவர் புகழ்பெற்று விளங்குகிறார். இவர் தம் நூலான முஹம்மது எ பயோகிராஃபி ஆஃப் த ப்ராஃபட்டில் மக்கா வெற்றியை குறித்து இவ்வாறு எழுதியுள்ளார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரத்தம் சிந்த வைப்பதன் மூலமாக பழிவாங்கும் எண்ணம் எதுவும் இருக்கவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி யாரும் கட்டாயப்படுத்தப்படவில்லை. எவர் மீதும் எந்த அழுத்தமும் கொடுக்கப்பட்டதாகவும் தெரியவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை கட்டாயப்படுத்த விரும்பவில்லை. மாறாக அவர்களிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த விரும்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரைஷிகளை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக மக்காவுக்கு வரவில்லை. மாறாக அந்த மக்களுக்கு உதவாததாக நிரூபணமான அவர்களின் மதத்தை முடிவுக்கு கொண்டு வர வந்தார்கள். மக்கா வெற்றியின் மூலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துடைய தம் வாதத்தின் உண்மையை நிரூபித்தார்கள். இந்த வெற்றி எந்தவித இரத்தம் சிந்துதலும் இல்லாமல் கிடைத்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமைதி கொள்கை வெற்றி பெற்றது. சில ஆண்டுகளிலேயே மக்காவில் சிலை வணக்கம் முடிவுக்கு வந்தது. இக்ரிமா மற்றும் சுஹைல் போன்ற மிக கடுமையான எதிரிகள் கூட களப்பற்ற உத்வேகம் நிறைந்த முஸ்லிம்களாக மாறிப்போனார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்களுள் சிலர் எப்படிப்பட்டவர்களாக உள்ளார்கள் என்றால், கடுமையான எதிர்ப்பாளராக இருந்த போதிலும் இந்த உண்மையை எடுத்துரைத்துள்ளார்கள். உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். அவர்களால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. மக்கா வெற்றி தொடர்பாக இன்னும் சில சம்பவங்களும் உள்ளன. அப்துல்லா பின் சாத் பின் அபி சர்ஹு அவர்களின் பாவ மன்னிப்பு கோரிய சம்பவம் வருகிறது. இதை குறித்து எழுதப்பட்டுள்ளதாவது, அவர் முன்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். வஹி எழுதக்கூடியவராகவும் இருந்தார். பிறகு அவர் இஸ்லாத்திலிருந்து விலகி மீண்டும் திரும்பிச் சென்று விட்டார். அவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது என்றும் எழுதப்பட்டுள்ளது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது இவர் ஹசரத் உஸ்மான் பின் அஃபான் அவர்களின் வீட்டில் ஒளிந்து கொண்டார். இவர் ஹசரத் உஸ்மான் அவர்களுக்கு பால்குடி சகோதரர் ஆவார். ஹசரத் உஸ்மான் அவர்கள் இவரை ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன் கொண்டு வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அப்துல்லாவின் பையத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் வரை மௌனமாக இருந்து பின்னர் அவரது பையத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்துல்லா பின் அபி சர்ஹு திரும்பிச் சென்றதும் இதை பற்றி எழுதக்கூடிய அறிவிப்பாளர்கள் எழுதியிருப்பது என்னவென்றால், ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை பார்த்து, உங்களில் யாராவது ஒருவர் எழுந்து இவரை விரைவாக கொன்றுவிட வேண்டும் என்பதற்காகவே நான் சிறிது நேரம் மௌனமாக இருந்தேன் என்று கூறினார்கள். அதற்கு சஹாபிகள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் எங்களுக்கு சைகையாக ஏன் தெரிவிக்கவில்லை என்று கேட்டார்கள். அதற்கு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு நபி கொலை செய்வதற்காக சைகை செய்ய மாட்டார் என்று கூறினார்கள். சில அறிவிப்புகளில் ஒரு நபி கண்களால் துரோகம் செய்யலாகாது என்ற வார்த்தைகள் உள்ளன. எவ்வாறு இருப்பினும் இந்த அறிவிப்பும் இதுபோன்ற ஒத்த அறிவிப்புகளும் சில வரலாற்று நூல்களில் இருப்பதால் அதை நான் எடுத்து வைக்கிறேன். ஆனால் இவை அனைத்தும் சந்தேகத்திற்குரியவையாக உள்ளன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியும் அன்னாருடைய பொறுமையும் இவை அனைத்தும் போலியாக உருவாக்கப்பட்ட அறிவிப்புகள் என்பதையே நிரூபிக்கின்றன. எவ்வாறு இருப்பினும் ஹதீஸ் நூலான சுனன் நசாயில் இந்த அறிவிப்பு இவ்வாறு உள்ளது. மக்கா வெற்றியின் போது அப்துல்லா பின் சாது ஹசரத் உஸ்மான் அவர்களின் வீட்டில் ஒளிந்து கொண்டார். பிறகு பொது பையத் அறிவிக்கப்பட்ட போது ஹசரத் உஸ்மான் அவர்கள் அப்துல்லாவை அழைத்து அப்துல்லாவின் பையத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அருளுக்குரிய தலையை உயர்த்தி அவரை பார்த்தார்கள். இவ்வாறு மூன்று முறை செய்தார்கள். பிறகு மறுத்துவிட்டார்கள். இவ்வாறு மூன்று முறை செய்த பிறகு அவரது பையத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு சஹாபிகளை பார்த்து, நான் பையத் வாங்காததை கண்டபோது உங்களில் எந்த புத்திசாலியாவது எழுந்து அவரை கொன்றுவிடவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு சஹாபிகள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தங்கள் உள்ளத்தில் என்ன உள்ளது என்று எங்களுக்கு எப்படி தெரியும்? தாங்கள் ஏன் எங்களுக்கு கண் அசைக்கவில்லை என்று கேட்டார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு நபி கண்களால் துரோகம் செய்வது அவரது மகிமைக்கு பொருத்தமானதல்ல. இது நசாயின் அறிவிப்பாகும். ஆனால் இந்த அறிவிப்பு சரியானதாக இருக்க வேண்டும் என்று நம்ப வேண்டிய அவசியமில்லை. இந்த அறிவிப்பு சுனன் அபுதாவுதிலும் உள்ளது. அத்துடன் சுனன் அபுதாவுதில் இதை தவிர வேறு ஒரு அறிவிப்பும் உள்ளது. ஆனால் அந்த அறிவிப்பில் கொலை போன்ற விஷயங்கள் குறிப்பிடப்படவில்லை. அந்த அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது. ஹசரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அப்துல்லா பின் சாத் பின் அபி சர்ஹ் என்பவர் ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எழுத்தாளராக இருந்தார். ஷைத்தான் அவரை வழிதவரச் செய்தான். அவர் காஃபிர்களுடன் சேர்ந்து கொண்டார். மக்கா வெற்றியின் நாளில் ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கொல்ல உத்தரவிட்டார்கள். ஹசரத் உஸ்மான் பின் அஃபான் அவர்கள் அவருக்கு அடைக்கலம் கேட்டார்கள். அதன் பெயரில் ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். இங்கு அப்துல்லா பின் சாது தொடர்பான இத்தகைய அறிவிப்புகள் குறித்து தெளிவு பெற வேண்டிய விஷயம் என்னவென்றால், நான் முன்பும் கூறியது போல் இந்த அறிவிப்பு எந்த ஹதீஸ் நூல்களில் வந்துள்ளதோ அதன் சனது, அதாவது அறிவிப்பாளர் சங்கிலி குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட போது அது சனது ரீதியாக பலவீனமானது என்று தெரிய வந்துள்ளது. ஏன் கண் அசைக்கவில்லை என்று கேட்பது, பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நான் மௌனமாக இருந்தேன் என்று கூறுவது ஆகியவை எப்படிப்பட்ட விஷயங்கள் என்றால், பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மன்னராக இருந்தார்கள். அன்னார் தெளிவாக கூறியிருக்க முடியும். எவ்வாறு இருப்பினும் கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இஸ்லாத்தில் முர்த்தது ஆனால் எந்த தண்டனையும் கிடையாது. எனவே அப்துல்லா பின் சாது முர்த்ததாகிவிட்டார், ஆகவே அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது என்று கூறுவது சரியானதாக இருக்க முடியாது. இது மட்டுமின்றி இன்னொரு விஷயமும் கவனிக்கத்தக்கதாக உள்ளது. அது என்னவென்றால், நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த சம்பவத்தின் விளக்கத்தில் கூறப்பட்ட விவரங்கள் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்திற்கு முரணாக தென்படுகின்றன. ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அந்நாளில் அல்லாஹ்வின் கஃபார், சத்தார், ரஹீம், கரீம் ஆகிய பண்புகளின் முழுமையான வெளிப்பாடாக தென்பட்டார்கள். அதாவது மன்னிப்பவன், மறைப்பவன், இரக்கம் காட்டுபவன், கருணை காட்டுபவன் ஆகிய பண்புகளின் முழுமையான வெளிப்பாடாக தென்பட்டார்கள். மன்னிப்பு கேட்டு பிறகு அன்னாரால் மன்னிக்கப்படாத எந்த ஒரு நபரும் அங்கு தென்படவில்லை. அவர் மரண தண்டனை விதிக்கப்பட்டவராக இருந்தாலும் சரியே. இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் ஆகிய ஹதீஸ் நூல்களிலும் கூட இடம்பெறவில்லை. மேலும் இந்த அறிவிப்பு ஹதீஸின் உண்மைத்தன்மைக்கு முரணாக தோன்றுகிறது. ஏனென்றால் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வெற்றி பெற்ற தளபதியாகவும் இருந்தார்கள். யாரையாவது கொல்ல கட்டளையிட வேண்டிய அவசியம் இருந்திருந்தால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சைகையோ அல்லது கண்ணசைப்போ எதற்கு தேவைப்பட்டது? ஹசரத் உஸ்மான் அவர்கள் அப்துல்லாவை அழைத்து வந்தபோது, இல்லை, இவரது குற்றங்கள் மன்னிக்க முடியாதவை என்று தெளிவாக கூறியிருக்கலாம். அந்த நாட்களில் பனு மஹ்சூம் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் திருட்டு வழக்கும் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையில் கொண்டு வரப்பட்டது. அந்த பெண்ணுக்காக பெரிய பரிந்துரைகளும் செய்யப்பட்டன. ஹசரத் உம்மு சல்மா மற்றும் ஹசரத் உசாமா பின் ஜைது ஆகியோர் அந்த பெண்ணுக்காக பரிந்துரை செய்தார்கள். ஆனால் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து பரிந்துரைகளையும் நிராகரித்துவிட்டு கையை வெட்டும் தண்டனையை உறுதி செய்தார்கள். ஆகவே ஹசரத் அப்துல்லா பின் சாதின் குற்றம் மிகவும் கடுமையானதாக இருந்திருந்தால் அவரது மன்னிப்பிற்கு இடமில்லை என்று தெளிவாக கூறியிருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக பொதுவான ஒழுக்க நெறிகளுக்கும் பொதுவான மரபுகளுக்கும் முரணான ஒரு செயலை ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு படுத்துவது ஏற்கத்தக்கதல்ல. அதாவது அவர் பைய செய்வதற்கு வந்தபோது, நவுது பில்லா, அந்த இடைப்பட்ட நேரத்தில் யாராவது அவரை விரைவாக கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் என்றும், சஹாபிகள் அவ்வாறு செய்யாத போது அன்னார் அவர்களிடம் ஏன் கொலை செய்யவில்லை என்று விசாரித்தார்கள் என்றும், சஹாபிகள் அன்னாரிடம் தாங்கள் கண்களால் சைகை செய்திருக்கலாமே என்று கூறிய போது, நபியின் கண் துரோகம் செய்யாது, ஆகவே கண்களால் சைகை செய்யவில்லை என்று அன்னார் கூறினார்கள் என்றும் கூறுவது ஏற்கத்தக்கதல்ல. அதாவது யாராவது அவரை கொன்றிருக்க வேண்டுமே என்பதுதான் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மன விருப்பமாக இருந்தது. ஆனால் அன்னார் சைகை செய்யவில்லை என்று நிரூபிக்க விரும்புகிறார்கள். நவுது பில்லா, இந்த அறிவிப்பின் அமைப்பே இந்த சம்பவத்தை மறுக்கிறது. இத்தகைய ஒரு விஷயம் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொடர்பு படுத்தி பேசுவதை விட்டும் அன்னாருடைய கண்ணியம் மிகவும் உயர்ந்ததும் மேன்மையானதும் ஆகும். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை நிலைநாட்டுவதில் ஒரு மலையைப் போல் உறுதியாக இருந்தார்கள். யாரையும் பொருட்படுத்த மாட்டார்கள். ஆனால் மன்னிப்பு மற்றும் கருணையின் போது பட்டு போல மென்மையாகவும் மிருதுவாகவும் ஆகிவிடுவார்கள். அவர்களுக்கு எந்தவிதமான கவலையும் சஞ்சலமும் இருந்ததில்லை. எனவே அப்துல்லா பின் சாதின் பைய தொடர்பான இத்தகைய அறிவிப்புகள் சந்தேகத்திற்குரியவை ஆகும். சில வரலாற்று ஆசிரியர்களும் வாழ்க்கை வரலாறு எழுதுபவர்களும் இவற்றை ஏற்க மறுத்துள்ளனர். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்துல் மோமினூனுடைய 15 வசனத்தின் விளக்க உரையின் போது இந்த சம்பவத்தை பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். இந்த வசனத்துடன் ஒரு வரலாற்று சம்பவம் தொடர்புடையது. அதை இங்கே விவரிப்பது அவசியமானதாக தோன்றுகிறது. ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்துல்லா பின் அபி சர்க் என்ற ஒரு வஹி எழுதுபவர் இருந்தார். அன்னார் மீது ஏதேனும் வஹி இறங்கும் போது அவரை அழைத்து எழுதச் சொல்வார்கள். ஒரு நாள் அன்னார் இதே வசனங்களை அவர் மூலமாக எழுத வைத்துக் கொண்டிருந்தார்கள். சும்ம அன்ஷா அனாகு ஹல்கன் ஆகர், அதாவது பின்னர் அதை நாம் மற்றொரு படைப்பாக வளர்ச்சியடை செய்தோம் என்ற வசனத்தை அடைந்த போது அந்த நபருடைய வாயிலிருந்து தன்னிச்சையாக ஃபத பாரகல்லாஹு அஹ்சனுல் காலிக்கீன், அதாவது படைப்போருள் மிகச் சிறந்தவனாகிய அல்லாஹ் மிக்க அருளுக்குரியவனாவான் என்று வெளிப்பட்டது. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவும் வகியே, இதை எழுதிக்கொள் என்று கூறினார்கள். முந்தைய வசனங்களின் விளைவாக இந்த வசனம் இயல்பாகவே உருவாகி விடுகிறது என்று அந்த நட்பெயரற்றவருக்கு தோன்றவில்லை. என் ஆவிலிருந்து வெளிப்பட்ட இந்த வசனத்தை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகியாக ஆக்கியது போலவே நஊது பில்லா அன்னாரே முழு குரானையும் உருவாக்குகிறார்களோ என்று அவர் நினைத்து கொண்டார். இதனால் அவர் முர்த்ததாகி மக்காவுக்கு சென்று விட்டார். மக்கா வெற்றியின் போது ஹஸரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்யுமாறு உத்தரவிட்டவர்களில் அப்துல்லா பின் அபி சர்ஹும் ஒருவர். ஆனால் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தார்கள். அவர் 3 நாட்கள் அவர்களின் வீட்டில் ஒளிந்திருந்தார். ஒரு நாள் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து மக்களிடம் பையத் வாங்கி கொண்டிருக்கும் போது ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா பின் அபி சர்ஹையும் அன்னாருக்கு முன் அழைத்து வந்து அவரது பையத்தை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ முதலில் சிறிது நேரம் தயங்கினார்கள். ஆனால் பின்னர் அவரது பையத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு அவர் மீண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று அவரை குறித்து இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அப்துல்லா பின் அபி சர்க் அவர்கள் பிற்காலத்தில் இஸ்லாமிய தொண்டுகளை செய்த முக்கிய சஹாபிகளில் ஒருவராக கருதப்பட்டார் என்று அவர்களை குறித்து வருகிறது. எகிப்தின் ஆளுநராகவும் இருந்தார்கள். ஆப்பிரிக்காவின் ஒரு பகுதியை கைப்பற்றியவர்கள். இவர்கள் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பால்குடி சகோதரராக இருந்த போதிலும் ஹஸரத் உஸ்மான் அவர்களின் ஷஹாதத்திற்கு பிறகு இவர்கள் குழப்பங்களில் இருந்து விலகியே இருந்தார்கள். தனது கடைசி செயல் தொழுகையாக இருக்க வேண்டும் என்று துவா செய்ததாகவும் கூறப்படுகிறது. அதன்படி ஒரு நாள் காலை தொழுகைக்காக நின்றார்கள். தொழுகையை முடித்து வலதுபுறம் சலாம் கூறினார்கள். இடதுபுறம் சலாம் கூற தொடங்கிய போது அவர்கள் மரணமடைந்தார்கள். 36 அல்லது 37 ஹிஜிரியில் அவர்கள் மரணமடைந்தார்கள். பிறகு இக்ரிமா பின் அபி ஜஹில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட குறிப்பு உள்ளது. மக்கா வெற்றியின் போது ஹஸரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்ய கட்டளையிட்டவர்களில் இக்ரிமா பின் அபி ஜஹிலும் அடங்குவார். இக்ரிமாவும் அவர்களின் தந்தையும் ஹஸரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பங்கள் கொடுத்து வந்தார்கள். முஸ்லிம்கள் மீது மிக அதிக கடுமை காட்டி வந்தார்கள். ஹஸரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை கொலை செய்ய கட்டளையிட்டிருப்பது தெரிய வந்தபோது அவர்கள் ஏமனை நோக்கி ஓடினார்கள். இஸ்லாத்தின் எதிர்ப்பில் இவர்கள் தன் தந்தை அபுஜஹிலை முந்திவிட்டிருந்தார்கள். இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என கட்டளையிடப்பட்டிருக்கவும் வாய்ப்பிருக்கின்றது. அதேபோன்று இஸ்லாத்திற்கு எதிராக எப்போதும் முன்னணியில் இருந்த இஸ்லாம் மற்றும் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து சதித்திட்டங்களை வகுத்து கொண்டிருந்த மக்காவின் தலைவர்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு தங்களது செயல்கள் என் நிலையிலும் மன்னிக்கப்பட முடியாதவை என்றும் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்றும் அவர்களே கூட நினைத்திருக்கலாம். இவ்வாறு நினைத்து கொண்டு அவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள். உண்மையில் அவர்களுக்கு ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அளவு கடந்த கருணை மன்னிப்பு பற்றி நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இருக்கவில்லை. எனவே உயிரை காப்பாற்றிக் கொள்ள தப்பித்துக் கொள்வதே சிறந்தது என்று கருதினார்கள். ஆனால் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அளவு கடந்த கருணையும் மன்னிப்பும் அவர்களுக்கு தெரிய வந்தபோது அவர்கள் மக்காவில் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஈர்க்கப்பட்டு வந்தார்கள். ஹஸரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜராகி மன்னிப்பு கேட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் மக்கா வெற்றியின் போதும் இஸ்லாமிய படையை முழுமையாக எதிர்த்த முன்னணி எதிர்ப்பாளர்களுள் இக்ரிமாவும் ஒருவராவார். அவர் தம்முடன் மக்காவின் துணிச்சலான இளைஞர்கள் அடங்கிய ஒரு குழுவை சேர்த்தார். அந்த குழுவில் சுஹைல் பின் அம்ரு, சஃப்வான் பின் உமையா ஆகியோரும் இருந்தார்கள். அவர்கள் வாள்களை உருவி நாங்கள் முஸ்லிம்களை மக்காவிற்குள் நுழைய விடமாட்டோம் என்று கூறினார்கள். ஹசரத் காலித் பின் வலீத் அவர்களின் படையை எதிர்த்து நின்று போரிட்டார்கள். ஆனால் தங்களது 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கொல்லப்பட்ட பிறகு அவர்கள் அனைவரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார்கள். சுஹைல், சஃப்வான் மற்றும் இக்ரிமா ஆகிய மூவரும் மக்காவை விட்டு ஓடிவிட்டார்கள். வரலாற்று ரீதியிலான அறிவிப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது இக்ரிமா அவர்கள் கடல் மார்க்கமாக ஏமன் செல்ல தீர்மானித்திருந்தார்கள். அவர்களின் மனைவி உம்மே ஹக்கீம் பின் ஹாரிஸ் பின் ஹிஷாம் இவர்கள் குரேஷிய தலைவருடைய மகளாக இருந்தார்கள். அவர் ஹிந்த் பின் உத்பா மற்றும் பிற கணியத்திற்குரிய பெண்களுடன் மக்கா வெற்றியின் போது ஒன்று சேர்ந்து பைய செய்திருந்தார். தம் கணவர் இக்ரிமா உயிருக்கு அஞ்சு ஏமன் நோக்கி தப்பிவிடுவதை அவர் அறிந்ததும் ஹசரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜராகி இக்ரிமாவை கொல்ல தாங்கள் கட்டளையிடுவீர்கள் என்று அவர் அஞ்சுகிறார், தாங்கள் அவருக்கு அடைக்கலம் அறியுங்கள் என்று வேண்டினார். இதை கேட்டவுடன் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் அடைக்கலத்தில் இருக்கிறார் என்று கூறினார்கள். அவர் தன் அடிமையை அழைத்து கொண்டு ஜித்தாவை நோக்கி புறப்பட்டார். அவர் இக்ரிமாவை கடற்கரையில் கண்டார். அவர் ஒரு படகில் ஏற எண்ணியிருந்தார். இன்னொரு கூற்றுப்படி அவர் படகில் ஏறிய பிறகு இக்ரிமாவை அவர் சந்தித்தார். என் சச்சாவின் மகனே, நான் உங்களிடம் மக்களில் அனைவரையும் இணைப்பவர், மக்களில் அனைவரையும் விட சிறந்தவர், மக்களில் அனைவரையும் விட நன்மையை விரும்புவோராகிய ஒருவரிடமிருந்து வந்திருக்கின்றேன். நீங்கள் உங்கள் உயிரை அழிவில் போடாதீர்கள், ஏனென்றால் நான் உங்களுக்கு பாதுகாப்பு தேடியிருக்கிறேன் என்று கூறி அவரை நிறுத்தினார். இதை கேட்டு இக்ரிமா தம் மனைவியுடன் திரும்பி வந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மேலும் அவரது இஸ்லாம் மிகவும் அழகானதாக இருந்தது. அறிவிப்பில் வருகிறது, இக்ரிமா ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜரான போது முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனது மனைவி நீங்கள் எனக்கு அடைக்கலம் அளித்ததாக கூறினார். அதாவது நான் குஃபுர் நிலையில் இருக்கும்போதே மக்காவில் வாழ அனுமதி அளித்தீர்கள் என்று கூறினார். அதாவது நான் முஸ்லீமாக ஆக வேண்டிய கட்டாயம் இல்லை என்று கூறினார் என்று இக்ரிமா கேட்டபோது ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் உண்மையை கூறினீர், நிச்சயமாக நீர் பாதுகாப்பில் இருக்கிறீர் என்று கூறினார்கள். இதை கேட்டதும் இக்ரிமா, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, அவன் ஒருவனே, அவனுக்கு நிகரானவன் எவனும் இல்லை, தாங்கள் அவனது அடியாரும் அவனது தூதரும் ஆவீர்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்றார். அவர் வெட்கி தலைகுனிந்தார். பிறகு ஹசரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரிமாவை பார்த்து, இக்ரிமாவே, இன்று நீங்கள் என்னிடம் எதை கேட்டாலும் அதற்கான ஆற்றல் இருக்கும் என்றால் நிச்சயமாக அதை உமக்கு வழங்குவேன் என்றார்கள். அதற்கு இக்ரிமான், நான் தங்களுடன் கொண்ட எல்லா பகையையும் மன்னிக்குமாறு அல்லாஹ்விடம் துவா கேளுங்கள் என்றார். அதற்கு ஹசரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துவா செய்தார்கள். அல்லாஹ்வே, இக்ரிமா என்னுடன் கொண்ட எல்லா பகையையும் மன்னிப்பாயாக. அவர் என்னை பற்றி பேசிய எல்லா தீய விஷயங்களையும் மன்னிப்பாயாக. பிறகு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த நிலையில் தம் போர்வையை அவர் மீது போர்த்தி, ஈமான் கொண்ட நிலையிலும் ஹிஜ்ரத் செய்த நிலையிலும் எம்மிடம் வந்தவருக்கு நல்வரவு என்று கூறினார்கள். இக்ரிமா ஈமான் கொண்டதன் மூலம் ஒரு முன்னறிவிப்பு நிறைவேறியதாகவும் குறிப்பு காணப்படுகிறது. ஹசரத் முஸ்லிம் மௌலவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், இக்ரிமா நம்பிக்கை கொண்டதனால் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே தம் சஹாபிகளிடம் கூறிய ஒரு முன்னறிவிப்பு நிறைவேறிற்று. அவர்கள் கூறிய அந்த முன்னறிவிப்பாவது, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன், அங்கு திராட்சை குலை ஒன்றை கண்டேன், இது யாருக்கு என்று மக்களிடம் கேட்டேன், இது அபூஜஹிலுக்கு என்று பதிலளிக்கக்கூடிய ஒருவர் கூறினார். இது எனக்கு வியப்பை அளித்தது. நம்பிக்கை கொண்டவர்களை தவிர வேறு எவரும் சொர்க்கத்தில் நுழைவதில்லையே, அப்படி இருக்க நம்பிக்கை கொள்ளாத அபூஜஹிலுக்கு எவ்வாறு சொர்க்கத்தில் திராட்சை வழங்கப்படவிருக்கிறது என்று எண்ணினேன். இக்ரிமா நம்பிக்கை கொண்டதும் ஹசரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திராட்சை குலை இக்ரிமாவுக்குரியதாகும் என்று கூறினார்கள். மகனுடைய பெயருக்கு பதிலாக தந்தையின் பெயரை இறைவன் கூறியுள்ளான். கனவுகளில் பெரும்பாலும் இவ்வாறு காட்டப்படுவதுண்டு. பிறகு ஹப்பார் பின் அஸ்வது தப்பி ஓடியது பற்றியும் பின்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பற்றியும் குறிப்பு காணப்படுகிறது. அவர் அறியாமை காலத்தில் சிறந்த சொற்பொழிவாளராகவும் ஹசரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக மக்களை திரட்டியவராகவும் மிகவும் மோசமான குணமுடையவராகவும் இருந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஹசரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஹசரத் ஜைனப் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த போது அவர் கர்ப்பமாக இருந்தார். ஹப்பார் பின் அஸ்வது ஒட்டகத்தை விரண்டோடச் செய்தார். அதன் காரணமாக ஹசரத் ஜைனப் அவர்கள் ஒட்டகத்திலிருந்து விழுந்து விட்டார்கள். அதனால் அவர்களின் கர்ப்பம் களைந்து விட்டது. அதன் காரணமாகவே அவர்கள் இறுதி காலம் வரை நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். ஹப்பார் எங்கு தென்பட்டாலும் அவர் கொல்லப்பட வேண்டும் என ஹசரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கொலை செய்வதற்காக கட்டளையிட்டிருந்தார்கள். மக்கா வெற்றியின் போது இவர் இந்த பயத்தினால் மக்காவில் இருந்து தப்பியோடி காட்டுப்பகுதிகளில் ஒளிந்து திரிந்து கொண்டிருந்தார். மக்கா வெற்றிக்கு பிறகு ஹசரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு திரும்பிச் சென்ற போது இவர் அங்கு ஹசரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜரானார். இவர் ஹசரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் ஆஜரான போது சஹாபிகள் இவரை கண்டு அன்னாரிடம் ஹப்பார் வந்து கொண்டிருக்கிறார் என்று கூறினார்கள். அதற்கு அன்னார், ஆம், நான் பார்த்து விட்டேன், அவரை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று கூறினார்கள். ஹப்பார் நெருங்கி வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் கிடையாது என்றும் தாங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். நான் தங்களை விட்டு ஓடி அனைத்து பகுதிகளிலும் திரிந்தேன். நான் அரபியர் அல்லாதவர்களுடன் கூட சேர விரும்பினேன். பிறகு தாங்கள் வரம்பு மீறியவர்களுடன் காட்டும் உங்களின் சிறப்பு தன்மையையும் பெருந்தன்மையையும் நன்மையையும் மன்னிப்பையும் நான் நினைவு கூர்ந்தேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் முஷ்ரிக்குகளாக இருந்தோம். அல்லாஹ் தங்கள் மூலம் எங்களுக்கு நேர்வழி வழங்கினான், அழிவில் இருந்து காப்பாற்றினான். என் அத்துமீறல்களையும் என்னிடமிருந்து தங்களுக்கு வந்தடைந்த துன்பங்களையும் மன்னியுங்கள். எனது மோசமான நடத்தையும் பாவங்களையும் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறினார். அறிவிப்பாளர் கூறுகிறார், நான் அப்போது ஹசரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். ஹப்பாரின் மன்னிப்பு கோரலுக்கு பிறகு வெட்கத்தின் காரணமாக அன்னார் தலையை தாழ்த்தி அமர்ந்திருந்தார்கள். நான் உன்னை மன்னித்து விட்டேன், இஸ்லாம் அதற்கு முந்தைய பாவங்களை மன்னித்து விடுகிறது என்று கூறினார்கள். ஹசரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த சம்பவத்தை பற்றி எழுதியுள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டவர்களுள் ஹசரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஹசரத் ஜைனப் அவர்களின் மரணத்திற்கு காரணமாக இருந்த ஹப்பார் என்பவரும் ஒருவராவார். ஹசரத் ஜைனப் அவர்கள் அமர்ந்து சென்ற ஒட்டகத்தின் தொட்டில் கயிற்றை அவர் துண்டித்ததால் அவர்கள் அதிலிருந்து கீழே விழுந்தார்கள். இதனால் அவர்களின் கர்ப்பம் கலைந்து போயிற்று. அடுத்த சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். அவருடைய மற்ற குற்றங்களுடன் இந்த குற்றமும் சேர்ந்து கொண்டது. ஆகவே மரண தண்டனைக்குரியவராக அவர் ஆகியிருந்தார். இந்த நபரும் ஹசரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் தங்களை விட்டு வெறுண்டோடு ஈரானுக்கு சென்று கொண்டிருந்தேன். அப்போது இறைவன் தனது நபியின் மூலம் இணை வைக்கும் எங்கள் எண்ணங்களை அகற்றி ஆன்மீக அழிவிலிருந்து எங்களை காப்பாற்றிவிட்டான். எனவே நான் மற்றவர்களிடம் செல்வதற்கு பதிலாக அவரிடமே சென்று நான் செய்த பாவங்களை ஒப்புக்கொண்டு அவரிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று என் மனம் கூறியது என்றார். இதை கேட்ட ஹசரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹப்பாரே, இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தின் மீது நேசத்தை ஏற்படுத்தி இருக்கும் போது நான் ஏன் உங்கள் பாவங்களை மன்னிக்க கூடாது? நிச்சயமாக நான் உங்களை மன்னித்து விட்டேன். நீங்கள் இதற்கு முன் செய்த குற்றங்களை எல்லாம் இஸ்லாம் அழித்து விட்டது என்றார்கள். ஆக இவரை கூட அன்னார் மன்னித்து விட்டார்கள். ஆனால் அப்துல்லாஹை பற்றி கூறப்படும் போது ஹசரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் எந்த சைகையும் செய்யவில்லை என்று சஹாபிகள் கேட்டதாக நம்பப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் காபின் ஜுஹைர் பின் அபி அஸ்லமி என்ற இன்னொருவரும் இருந்தார். ஹிஜ்ரி 7 காபும் அவரது சகோதரர் புஜைரும் அப்ரக் என்ற இடத்திற்கு வந்தார்கள். இது பஸ்ராவில் இருந்து மதினாவிற்கு செல்லும் பாதையில் பனு அசது இனத்தவரின் கிணறாகும். புஜைர் அங்கிருந்து மதினாவுக்கு சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதனால் அவரது சகோதரர் காப் மிகவும் கோபப்படைந்தார். அவர் அவதூறு கவிதைகளை எழுதினார். பொதுவான அறிவிப்புகளின்படி பார்க்கும்போது ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவதூறு கவிதைகளின் காரணமாக காபை கொல்லும்படி கட்டளையிட்டதாக தெரிகிறது. ஆனால் உண்மையான விஷயம் இது மட்டும் கிடையாது. மாறாக காபும் அவருடைய சகோதரர் புஜைரும் ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க அல்லது அன்னாரை கொல்ல சதி செய்திருந்தனர் என்றும் சில சான்றுகளிலிருந்து தெரிய வருகிறது. இந்த நோக்கத்தின் காரணமாகத்தான் காபு மதினாவிலிருந்து விலகி தொலைவில் தங்கியிருந்து தனது சகோதரரை மதினாவிற்கு அனுப்பினார். ஆனால் புஜைர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தனது சகோதரன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி காபிற்கு தெரிந்ததும் அவர் மிகவும் கோபமடைந்தார். அதன் பிறகு ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த போது புஜைர் தனது சகோதரர் காபின் ஜுஹைருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் வந்து தன் தவறுகளுக்கு மன்னிப்பு கோரி தௌபா செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். ஏனென்றால் தௌபா செய்து அன்னாரிடம் வந்து சேரும் ஒவ்வொருவரையும் அன்னார் மன்னித்து விடுகிறார்கள் என்று எழுதியிருந்தார். இறுதியில் காபிற்கு ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் வருவதை தவிர வேறு வழி இருக்கவில்லை. எனவே காபு ஒரு கவிதையை எழுதினார். அந்த கவிதையின் முதல் வரி என்னவென்றால், பானத் சுவாது ஃப கல்பில் யௌம மத்பூல் என்பதாகும். அதாவது, சுவாது என்னை விட்டு பிரிந்துவிட்டால் துக்கத்தின் மிகுதியால் என் இதயம் துண்டுகளானது. இதற்கு பிறகு காபின் ஜுஹைர் புறப்பட்டு மதினா வந்து சேர்ந்தார். அங்கு தமக்கு தெரிந்த ஒருவர் வீட்டில் தங்கினார். மறுநாள் அந்த நபர் காபை ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அழைத்து வந்தார். ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை தொழுகையை முடித்ததும் அந்த நபர் காபிடம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டிக்காட்டி, இவர்தான் ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள், எழுந்து நின்று அன்னாரிடம் பாதுகாப்பை கேளுங்கள் என்று கூறினார். அவர் எழுந்து சென்று அன்னாருக்கு முன்னால் அமர்ந்து தனது கையை அன்னாரின் கையில் கொடுத்தார். அன்னாருக்கோ அல்லது சஹாபிகளுக்கோ காபின் ஜுஹைரை அடையாளம் தெரியவில்லை. காப் அன்னாரிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, காபின் ஜுஹைர் தங்களிடம் தனது உயிருக்கு பாதுகாப்பு தேடியும் தௌபா செய்து முஸ்லீமாக வந்து சேரவும் விரும்புகிறார். நான் அவரை தங்களிடம் அழைத்து வந்தால் தாங்கள் அவரது தௌபாவை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார். அதற்கு அன்னார் ஆம் என்று கூறினார்கள். அப்போது காபு, நானே காபின் ஜுஹைர் ஆவேன் என்றார். இதை கேட்டதும் ஒரு அன்சாரி எழுந்து நின்று, அல்லாவின் தூதர் அவர்களே, அல்லாவின் இந்த பகைவனை என்னிடம் ஒப்படையுங்கள், நான் அவனது கழுத்தை துண்டிக்கிறேன் என்று கூறினார். ஆனால் ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ, அவரை போக விடுங்கள், இவர் தௌபா செய்யவும் வருத்தத்தை வெளிப்படுத்தவும் வந்துள்ளார் என்று கூறினார்கள். காபு தனது கவிதையான பானத் சுவாதை பாடி காட்டிய போது அதில் இன்ன ரசூல ல சௌஃபுன் யுஸ்தாவு பிஹி முஹன்னதுன் மின் சுயூஃபில்லாஹி மஸ்லூல் என்ற ஒரு கவிதை வந்தது. அதாவது, நிச்சயமாக ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒளியாக இருக்கிறார்கள் என்றால், அன்னாரிடமிருந்து உண்மையின் ஒளி பெறப்படுகிறது. அவர்கள் அல்லாஹ்வின் வாள்களுள் உருவப்பட்ட ஒரு கூரிய இந்திய வாள் ஆவார்கள். இந்த வரியை அடைந்த போது ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அருளுக்குரிய உடலில் இருந்த தனது போர்வையை ஹசரத் காப் மீது போர்த்தினார்கள். இந்த போர்வை காரணமாகவே இந்த கவிதை கசீதா புர்தா, அதாவது போர்வை கவிதை என்ற பெயரில் பிரபலியமானது. புர்தா என்றால் போர்வை என்ற பொருள். இது கசீதா பானத்து சுவாது என்றும் கசீதா புர்தா என்றும் அழைக்கப்படுகிறது. பிற்காலத்தில் ஹசரத் அமீர் முஆவியா அவர்கள் ஒரு பெரிய தொகைக்கு ஹசரத் காபிடமிருந்து இந்த போர்வையை வாங்க முயன்றார். ஆனால் அவர், நான் ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த அருளுக்குரிய உடையை பிரிய மாட்டேன் என்று கூறி மறுத்துவிட்டார். ஆனால் ஹசரத் காப் அவர்கள் மரணமடைந்த பிறகு ஹசரத் அமீர் முஆவியா அவர்கள் காபின் வாரிசுகளிடமிருந்து இந்த போர்வையை விலக்கி வாங்கி கொண்டார். அதன் பிறகு இந்த போர்வை பனு உமையா ஆட்சியாளர்களுக்கு பரம்பரை சொத்தாக மாறி வந்து கொண்டிருந்தது. மேலும் அவர்களின் ஆட்சியை வீழ்ந்த போது அது வீணாகி போனது. பொதுமக்களிடையே கசீதா புர்தா என்ற பெயரில் மற்றொரு கவிதையும் மிகவும் பிரபலியமாக உள்ளது. அது இமாம் ஷர்ஃபுத்தீன் பூசீரி அவர்களின் கவிதையாகும். இதுவும் கசீதா புர்தா என்று ஏன் அழைக்கப்படுகிறது என்றால், இவர்கள் ஹசரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்தில் இந்த கவிதையை எழுதிய போது ஹசரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் அவர்களுக்கு தனது அருளுக்குரிய போர்வையை போர்த்தினார்கள். அது அவர்கள் கனிவிழித்த பிறகும் அவருடைய தோளில் இருந்தது. இமாம் பூசூரி அவர்கள் மாற்றுத்திறனாளி என்றும் இந்த போர்வையின் அருளால் குணமடைந்தார் என்றும் கூறப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் இது ஒரு கதையாக எடுத்துரைக்கப்படுகிறது. இத்தகைய கதைகளும் உள்ளன. எவ்வாறு இருப்பினும் இன்னும் சில கடும் எதிரிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட குறிப்பும், அவர்களுக்கு எவ்வாறு மன்னிப்பு கிடைத்தது என்பது பற்றிய குறிப்பும் உள்ளன. இந்த குறிப்புகளை நான் இனி வரக்கூடிய காலத்தில் எடுத்துரைப்பேன். அடுத்த வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஜமாத் அஹமதியா பிரிட்டனுடைய ஆண்டு மாநாடும் தொடங்குகிறது. அதற்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் தன் அருளால் மாநாட்டை அருளுக்குரியதாக ஆக்குவானாக. மேலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தனது அருளால் சிறப்பானதாக ஆக்குவானாக. விஷமத்தனம் மற்றும் தீங்கு செய்யக்கூடிய ஒவ்வொருவரிடமிருந்தும் அல்லது தீங்கு விளைவிக்க எண்ணம் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நபரின் தீங்கிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் வரக்கூடிய விருந்தினர்களை அல்லாஹ் பாதுகாப்பாக கொண்டு வந்து இங்கு அவர்களை எல்லா வகையிலும் தனது பாதுகாப்பில் வைப்பானாக. மாநாட்டிற்கு வரும் மக்களுடைய தனிப்பட்ட விருந்தினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஜமாத் ஏற்பாட்டின் கீழ் வரக்கூடிய விருந்தினர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு விருந்தோம்பல் துறையின் கீழ் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. விருந்தோம்பல் செய்யும் ஒவ்வொருவருக்கும் அந்த விருந்தினர்களின் விருந்தோம்பலின் உரிமையை நிறைவேற்றக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானாக. விருந்தோம்பல் செய்யும் ஒவ்வொருவருக்கும் அந்த விருந்தினர்களின் விருந்தோம்பலின் உரிமையை நிறைவேற்றக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானாக. உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் ஊழியர்கள் ஆண்டு மாநாட்டில் தொண்டு செய்வதற்கு தங்களை முன்னிறுத்துகிறார்கள். அவர்கள் தமது துறையில் தன்னலமற்ற முறைகள் தொண்டாற்றுவதற்காக அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் நல்வாய்ப்பு வழங்குவானாக. மேலும் மிகவும் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் மென்மையுடனும் இனிமையான உள்ளத்துடனும் அவர்கள் விருந்தினர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். சில சமயங்களில் வேலைப்பழு மற்றும் தூக்கமின்மை காரணமாக சில ஊழியர்களின் இனிமையான இயல்பு பாதிக்கப்படுகிறது. ஆனால் எந்த துறையில் பணியாற்றினாலும் ஒவ்வொரு ஊழியரும் நமக்கு அல்லாஹ் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களுக்கு சேவை செய்யும் நல்வாய்ப்பை வழங்கியுள்ளான், அதற்கான வாய்ப்பை வழங்கியுள்ளான், அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளான் என்று எண்ணியவாறு இந்நாட்களை கழிக்க வேண்டும். எனவே இதற்காக நாம் எல்லாவிதமான தியாகத்தையும் செய்தவாறு நமது தொண்டாற்றும் உணர்வை நிலைநாட்டுவோம். எந்தவிதமான கசப்பான மனதையும் காட்ட மாட்டோம். எப்போதும் முகத்தில் புன்னகையை வைத்திருப்போம் என்று எண்ணியவாறு இந்நாட்களை நாம் கழிக்க வேண்டும். இளம் பெண்கள் அல்லது பெண்கள், இளைஞர்கள் அல்லது பெரிய வயது ஆண்கள், அதிகாரிகள் அல்லது உதவியாளர்கள், உணவு சமைப்பவர்கள் மற்றும் லங்கர் நிர்வாகத்தை நடத்தும் ஊழியர்கள் அல்லது உணவு பரிமாறும் ஊழியர்கள், பாதுகாப்பு ஊழியர்கள் அல்லது வாகன நிறுத்துமிட ஊழியர்கள், தூய்மை மற்றும் சுகாதார ஊழியர்கள் அல்லது உட்புறம் மற்றும் வெளிப்புறங்களில் சிக்னல் கொடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் அல்லது நுழைவு வாயில் நியமிக்கப்பட்டுள்ளவர்கள், குழந்தைகளுடைய பகுதியில் பணியாற்றக்கூடிய பெண்கள் அல்லது மெயின் மாநாட்டு திடலில் பணியாற்றக்கூடிய சிறுமிகள், பெண்கள், ஆண்கள் அனைவரும் எப்போதும் தம் முகத்தில் புன்னகையுடன் தம் பணிகளை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. அத்துடனே எவருக்கும் எவ்வித விஷமத்தனமும் செய்ய துணிவு பிறக்காத வகையில் ஒவ்வொருவரின் மீதும் ஓர் ஆழமான பார்வையும் வைத்திருக்க வேண்டும். அனைத்து ஊழியர்களும் அழகிய முறையில் தொண்டாற்றக்கூடிய நல்வாய்ப்பு அல்லாஹ் வழங்குவானாக. அல்லாஹ்வின் அருள்களை பெறக்கூடியவர்களாக ஆவார்களாக.
الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله ان الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ